ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் 1 முதல் 8 முடிய வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எதுவே அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உங்களில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, நாங்கள் இந்த வாரத்தின் மத்தியிலும் உம்முடைய அருமையான சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை நாங்கள் சிந்திக்கவும், அதன் மூலமாக நாங்கள் இன்னொரு வேளை உம்முடைய சத்தத்தை பரத்திலிருந்து கேட்கவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்வேளைக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை நித்தியமானது, ஜீவனுள்ளது. உடவேச்சனமாக ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாகவே நீர் ஆண்டவரே வைத்திருக்கிறது நமக்கு ஸ்தோத்திரம். அவிதமாக கர்த்தாவே, நாங்கள் இந்த மாலையிலும் கூட உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய செயலை நடப்பித்தரலும். இந்த உலகமானது ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதிலும், தேவனுக்கு ஏற்புடையதாய் காணப்படுகிறதில் ஆண்டவரே எந்த விதமான முற்றிலும் தங்களை வித்தியாசப்படுத்தி வாழும்படியான வாழ்க்கை முறையை கொண்டதும், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக ஆளுகை செய்கிறவனாகவும் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, அவர்கள் தேவனை அறியாத நிலையில் அவர்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். இந்த உலகம் எங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்காது. இந்த உலகத்தின் மேன்மை எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானதல்ல. ஆகவே ஆண்டவரே, விதமான மக்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். உடைய வாழ்க்கையில தேவனை அறியவில்லை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முடிவை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையில தங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்காக அன்பு கோர்ந்து தன்னை உண்மையாலுமே ஆண்டவரே இந்த உலகத்தில் பலியாய் செலுத்தப்பட்ட ஒரு இரட்சகரை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறதில்லை. ஆனாலும் உம்மை அறிந்திருக்கிறவர்களுக்கோ உம்முடைய காரியங்களும் உம்முடைய வழியும் உம்முடைய வார்த்தைகளும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வெள்ளம் கூட விதமாக நெருங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்மையுள்ளதாகவும் ஜீவனுள்ளதாகவும் எங்களுடைய ஆவிக்குரிய விளங்குதலில் இன்னொரு படி நாங்கள் மேலே செல்லவும் எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். யோவான் இங்கு இந்த நாலாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கும்படியான காரியம் கொஞ்சம் வித்தியாசமான விதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் 4:1 உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இங்கு யோவான் நம்முடைய வாழ்க்கையில் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து பேசுகிறார். இந்த பகுதிகளில் அவர் ஆவிகள் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை ஆவிகள் என்பது இங்கு ஒருவேளை பிசாசின் மூலமாக அல்லது வேறு ஆவிகளின் காரியங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்குமோ என்று நாம் எண்ணலாம். ஆனால் அப்படி இல்லைங்க. இது அவர் எழுதும்படியான வழிமுறை என்னவென்றால், கள்ள உபதேசங்களை குறித்து பேசுகிறார். உலகத்தில் அநேக கள்ள உபதேசங்களை போதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா அபிகளையும் நம்பாமல், அதாவது அபிதமான போதனைகளை, அபிதமான மக்களை நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் அந்த போதனைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பொதுவாக ஆவிக்குரிய காரியங்கள் என்பது வேதம் தெளிவா சொல்லுகிற ஒன்று. ஆவிக்குரிய விதங்களில தான் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ற, தேவனால் பிறந்த காரியத்தை. ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஆண்டவருடைய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம் மறுபடியும் பிறந்திருந்தால்தான் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படியானவைகளில் நமக்குள்ளாக புதிய ஜீவன், புதிய தேவ ஆவியானவர் கொடுக்கப்படுவதன் மூலமாக நாம் எது சரி எது தவறு என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு அன்னைய கிறிஸ்தவர்கள் யார் போதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் குறித்து சிந்திக்க வேண்டும். ஒரு டிவியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, யார் போதித்தாலும் இயேசு என்ற பெயரை சொன்னா அவங்க இயேசுவை பத்தி தானே சொல்றாங்க, இயேசுவை பத்தி தானே போதிக்கிறார்கள், ஆகவே அது சரியாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இந்த வேதத்திலிருந்து எதை போதித்தாலும் அவர்கள் வேதத்திலிருந்து தானே போதிக்கிறார்கள், ஆகவே அது சரியாக இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனா ஒரு ஆவிக்குரிய விளங்குதல் உள்ள ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில கள்ள உபதேசத்தை கண்டு கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த இடத்துல கள்ள உபதேசத்தை குறித்து அவர் தொடர்ந்து பேசும்படியான காரியத்தில் இதை முக்கியப்படுத்தி பேசுகிறார். என்னதான் ஒரு தங்கம் வெளியே பார்க்கும் பொழுது, ஒருவேளை அதனுடைய ஜொலிப்பு அதனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மெய்யான தங்கமாய் காணப்படுகிறதாய் காணப்பட்டாலும், அதை உரசும் பொழுது அதை சரியாய் கண்டுபிடிக்கிறவர்கள் உடனடியாக கண்டுபிடித்து விடுவார்கள். அவிதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தங்கத்தை சோதித்து அறிகிற ஒரு பொற்கொள்ளன் அல்லது அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உள்ளவர்களைப் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான விதத்தில், எது மெய்யான சத்தியம் எது சரியில்லை என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அவிதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய பொறுப்பு அதில் இருக்கிறது, அதுல நம்முடைய உத்தரவாதம் இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ ஆபத்துக்கு விலக்கி காத்து கொள்ளப்பட முடியும். ஒருவேளை ஒரு தங்க கடையில போனா கூட எல்லா நகைகளும் இருக்குன்னா அங்க ஒரு ஆபரண கடையில இருக்கிறதுனால அது தங்கமாயிட முடியாது. அது மெய்யாலுமே சோதித்தறியப்பட வேண்டிய அவசியமான ஒரு காரியம். நம்ம நம்பிக்கொண்டு வாங்குகிறோம், ஆனாலும் சோதித்தறியப்படுவது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் அதனுடைய உண்மை தன்மையை விளக்கும்படியாக விதமான பல இந்த சர்டிஃபை பண்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது மிக அவசியமானது. இங்கே அவர் சொல்றாரு, இந்த தேவ ஆவியை, அதாவது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற போதனையை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது இயேசு இந்த உலகத்துல வந்தாருன்னு சொன்னா போதும்ன்ற மாதிரி நமக்கு இருக்கிறது, ஆனா அப்படி அல்லைங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழுமையான பலியை இந்த உலகத்துல மனிதனுடைய ரட்சிப்புக்காக தேவாதி தேவன் இந்த உலகத்துல மாம்சத்துல வந்து ரட்சிப்பை ஏற்படுத்தி அவர் செய்து முடித்த அனைத்து காரியையும் அங்கே முழுமைப்படுத்துகிறது தான் அவர் இங்க பேசுறார். இதை மையமாக வைத்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கூட மக்கள் பல விதங்களில பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர், அவரை ஒரு மனிதனாய் பார்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு போதனைகளில கூட பல விதங்களில பல வித்தியாசம் உள்ள போதனைகள் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ரட்சிப்பினுடைய காரியத்தை அங்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கு விதத்துல இல்லாத பல போதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா அவர் இங்கு சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், மாம்சத்தில், அதாவது மனிதனுடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பலி செலுத்தி உயிர்த்தெழுந்து மீண்ட அந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த காரியத்தை ஒருவேளை நம்ம பேசலாம். அநேக பெந்தகோஸ்தை போதகர்களை கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்களும் இதைத்தானே போதிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு காரியமும் முக்கியப்படுத்தி சொல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரட்சிப்புக்கு இது மாத்திரமே மையம் என்று சொல்லுகிற போதனையும் இதில் அடங்கி இருக்கிறது. கத்தோலிக்க மதத்துல நீங்க பார்ப்பீர்களானால், போன நம்ம தியாலஜி கிளாஸ்ல நம்ம பார்த்தங்க, அங்கே தெளிவாய் கத்தோலிக்க மதம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. இன்றைக்கு கத்தோலிக்க மதத்தை எவ்வளவு பேரு அதை நம்பி ஏமாந்து போகிறதை நாம் பார்க்கிறங்க. இந்த மறுபிறப்பு என்பது நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்துல அங்கு செயல்படுத்தும்படியாக காணப்படுகிற ஒரு காரியம் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். போன வாரம் மறுபிறப்பை குறித்து நாம் பார்த்தங்க. ஆனா மறுபிறப்புக்கு இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த புத்தகத்துல முற்றிலும் முரணான போதனையாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையின் போதனையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பலி, இந்த இன்னும் தபசு, இப்படி பல காரியங்களை ஏன் செய்யறாங்கன்னா, இதன் மூலமாக அவர்கள் ஏழு திருவருட் சாதனங்களை அங்கே மையப்படுத்தி கத்தோலிக்க திருச்சபையில் இது அவர்களுக்கு மறுபிறப்பை கொடுக்கிறதாக இருக்கிறதை குறித்ததான போதனையாக இது இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான அங்கு நம்பிக்கையாக அதில் சொல்ல போனா திருமுழுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கத்தோலிக்க போதகத்துல திருமுழுக்கு அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒருவரை சுத்திகரிக்கிறது. ஒருத்தர் திருமுழுக்கு பெற்றா அவரை அதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் நீங்கப்படுகிறது. அதுக்கு மேல செய்யற பாவம் அவர்கள் குருவானவரிடத்துல ஒவ்வொரு வாரமும் போய் அங்கே அறிக்கை செய்வதன் பொழுது அந்த குருவானவர் மன்னிக்கிறதன் மூலம் அவளை பால் நீக்கப்படுகிறது. இதுக்கு மிஞ்சிய பாவங்கள் அவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்துல போய் அங்க அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் அங்கே இருந்து அதற்கு பின்பாக மோட்ச ராஜ்யம் போவார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பலிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆகவேதான் கத்தோலிக்க மதமானது கிறிஸ்தவ மதம் அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கான்ஸ்டான்டின் நோபல் என்கிறவர் கிபி 330 நான் கரெக்டாக நினைக்கிறேன். என்னாச்சு, அவர் ஒரு யுத்தத்தில் ஒரு சிலுவையை வானத்தில் பார்த்ததை நம்பி அதன் மூலமாக வெற்றி கண்டதாக சொல்லி அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட்டு அங்கு அந்த நாட்களில் அவர்கள் வணங்கி வந்த அந்த ரோம சிலைகளையெல்லாம் நீக்கிட்டு இயேசு கிறிஸ்து மரியாள் இன்னும் அந்த பரிசுத்தவான்களுடைய சிலைகளையெல்லாம் வச்சு அங்கு வணங்கினார்கள். இதுதான் ரோம திருச்சபையில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்துவத்தை அரசாங்க மதமாக மாற்றினால எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் மாறினால்தான் வேலை கிடைக்கும். ஆக ரோம கத்தோலிக்க திருச்சபையாக ஒரு பெரிய திருச்சபையா உருவாயிற்று உலகத்துல. அதனுடைய ஆதிக்கம் முழுமையாய் காணப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறித்து அவர்கள் எந்த விதத்திலும் அங்கீகரிக்கிறதே கிடையாது. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சுத்திகரிக்கும் என்பதை குறித்து கூட அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அந்த ரோம போதனையில கிடையாது. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த செலுத்தப்பட்ட பலியின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு. இதை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. இதுவே அந்திகிறிஸ்தனுடைய ஆவி, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பொதுவாக ரோம சொல்லப்பான சீர்திருத்தவாதிகளும் கூட போப்பத்தை அந்திகிறிஸ்து என்றால் சொன்னாங்க. அந்த வரப்போகிற அந்திகிறிஸ்து போப்புவாக இருக்கக்கூடும் என்று அங்கே சீர்திருத்தவாதிகள் கருதினார்கள். இப்பொழுதும் நிறைய பேர் அதை குறித்து அங்கே சொல்லும்படியான காரியம் இருக்கு. ஆனால் நிறைய காரியங்கள் மாறி வருகின்றன. இவ்விதமான போதனைகளை நாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாது. இதை நாம் ஆராய்ந்து பார்க்க, எதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கணும், அன்றைய வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்க. நம்முடைய ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு நம்ம சிந்திக்க கூடாது. எப்பவுமே எதுவுமே அதான், நம்ம இது நல்லதா கெட்டதாங்கிறத வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும். மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டானவர்கள் மாத்திரம்தான் இவ்விதமான கள்ள போதனைகளுக்கு விலகி தங்களை காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இதுல இழுக்கொண்டு போய்விடுவோம். அவங்களும் இயேசுவை தான் சொல்றாங்க, அவங்களும் பைபிளை தான் போதிக்கிறாங்க, அவர்களும் விதமான காரியங்களை தான் சொல்றாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது, நம்முடைய ஆத்மா ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் காணப்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை எல்லாம் ஜாக்கிரதையோடு நம்ம காத்துக் கொள்ளுவது அவசியம். ஆகவே ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னு என்னன்னா, இந்த உலகத்தின் அதிபதி வேதம் பார்க்கிறது, அவன் எப்பொழுதும் கலைகளை விதைக்கிறவனாகவே இருக்கிறான், கள்ள உபதேசங்களை விதைக்கிறவனாகவே இருக்கிறான், கவுண்டர் பீட்டை கொண்டு வரவனாகவே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மாண்பு ஒரு குழப்பமான நிலை காணப்படுகிறது. எது மெய் எது பொய் என்றது தெரியக்கூடாத அளவில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனால் உண்டானவர்கள் இதுல குழப்பமடையவே மாட்டாங்க. என்ன, அவர்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தெளிவாய் வழிநடத்தி தாங்கள் விசுவாசிக்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் நிலைத்திருக்கிறவர்களாகவும் ஜீவிக்கிறவர்களாகவும் காணப்படுவார். சந்தேகமே இல்லைங்க. அவர் பிசாசானவன் இன்னைக்கு நிறைய விதமான வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதாக சில சாத்தானுக்குரிய காரியங்களை குறித்து அங்கு உடன்படுத்தி பேசும் பொழுது பேசுகிற காரியம் உண்டு. உண்மைதான், நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறவன் அவன் செய்யும்படியான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் கள்ள உபதேசம். தொடர்ந்து பேசுகிறாரு, ஏனெனில் உலகத்தில் இருக்கணும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஐந்தாவது வசனத்தில், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆண்டவர் கள்ள உபதேசத்தை போதிக்கும்படியான மக்களை ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், பழகிறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அவருடைய போதனை சரியாக இல்லாத பொழுது அது தவறான போதனை தான். அவர்கள் உலகத்துக்குரிய சாத்தானின் வழியில காணப்படுவர். நம்ம யோவான் எழுதுறார், அவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகள் அப்படின்னா உடனே அவங்க பிசாசு பிள்ளைன்னு சொல்லி நம்ம இது பண்றது இல்லை. பிசாசுக்கு செவி கொடுத்து அதனுடைய வழியில் நடக்கக்கூடிய மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். ஆனா தேவனால் உண்டானவன் தேவ ஆவியினால வழி நடத்தப்படக்கூடியவனாக எப்பொழுதும் காணப்படுவான். இது மிக அவசியமான ஒரு காரியம். நீங்கள் நாங்கள் இங்க அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த இடத்துல உலகம் என்று சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய பொதுவான உலகத்தை சார்ந்த அல்ல, இது கள்ள உபதேசத்துக்குரிய ஒரு உலகத்தை இங்க பேசுற. ஆகவே அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள், அவிதமான போதனைகளை அவர்கள் நம்புவார்கள். இன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப்ல நான் ஒரு ஒரு போதகர் பேசுறத பார்த்தேன். அவர் ரொம்ப வித்தியாசமா பேசுறாரு. அவரை பேசுறதெல்லாம் பார்த்து அவ்வளவு கவர்ச்சிகரமாக காணப்படுகிறது. அவங்களுடைய அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு 5000 இப்படி ஃபீஸ் போடுறாங்க, அதை போய் கட்டி படிக்கிறாங்க. அங்க பார்த்தா பெரிய கூட்டங்க, ஒரு 300-500 பேர் பக்கமா இருப்பாங்க போல. அவர் அதை அவிதமாக பேசுகிறார். அவருடைய பேச்சு நயத்தினால அது சொல்ற, தேவனுடைய ராஜ்யம் உங்களில் இருக்கிறது, அதை நீங்க வெளியே கொண்டு வரணும், அதை வெளியே கொண்டு வந்து இப்படி கையாளணும் அப்படி பேசுறத பார்த்தா அவ்வளவு திறமையாக இருக்கிறது. அமையால அத்தனையும் பொய்யான உபதேசம். அதை கேட்கிற ஜனங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு உற்சாகமா இருக்குது. அவர் பேச்சு நயத்தினால முற்றிலும் வித்தியாசமான காரியங்களை பேசுறாரு. அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஆவி அந்நிய பாஷையில பாடணுங்கிற ஏதாவது ஒரு புதுமையான ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றாரு, அந்நிய பாஷையில நீ பாடணும். இந்த பாட்டெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பிலோ த மார்க் லெவல், நீ அந்நிய பாஷையை பாடணும். அது எப்படி பாடணும்னு சொன்னா, நீ எப்படி அந்நிய பாஷை பேசுற, அதே ஒரு டியூன் கொடுத்து நீ பாடு. எதுக்காக சொல்றேன்னா, விதமான உபதேசங்களை அந்த ஜனங்க அவ்வளவு ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு உற்சாகமா கையத்தட்டி கேட்கிறாங்க. ஏதாவது ஒரு புதுமையான காரியத்தை வேதத்துல எங்க இருக்குன்னு எங்க சொல்ல முடியுங்களா? அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விதமான பல காரியங்களை இணைத்து பேசுகிற காரியம் வருத்தப்பட்ட, ஐயோ ஆண்டவரே இவ்வளவு பணத்தை கொடுத்து இதை போய் இவ்வளவு ஜனங்கள் கேட்கக்கூடிய அளவுல, அவர்கள் அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவில் அவர்களுக்குள்ளாக வெளிச்சம் இல்லையே, ஐயோ எவ்வளவு பரிதாபகரமான நிலை. நமக்கு அப்பட்டமா தெரியுது இது சத்தியத்துக்கு புறம்பானதுங்க. ஆனா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி நடத்துறாங்க, அவ்வளவு கூட்டம் போதுங்க. எப்படி இது? அவர்கள் செவி கொடுப்பார்கள், அவர்கள் விதமான கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள், உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. யோவானும் அதே தான் பேசுறாரு. இங்க பாருங்க சொல்றாரு, பிரியமானவர்களே 6ல அங்க பேசுறாரு, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்க கள்ள உபதேசத்தை போதிப்பதில்லை, தேவனை கேட்கடைய உபதேசத்தை நாங்கள் போதிக்கிறோம். அப்ப மெய்யாலுமே தேவனால் உண்டானவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம நினைக்கலாம், என்ன இப்படி நீங்க, ஒருவேளை வஞ்சக ஆவி கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள், நாங்க கள்ள உபதேசத்தை போதிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க, அதை கேட்கிறவங்க தான் நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆனா யோவான் தெளிவா சொல்றாரு, தேவனால் உண்டானவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஏன்? இது சத்தியத்தின்படியான போதனை. அண்ணே, நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய காரியத்தை சரியாய் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனநிலை கொண்டு வாழுகிறேனா? தவறான உபதேசங்களை நான் என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இது சரியில்லை. வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய காரியங்கள் எனக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானது. ஆகவே அவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்புடையவர்கள் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்தில் ரெண்டு விதமான ஆவி, ரெண்டு விதமான செயலாக்கம், ரெண்டு விதமான போதனை. ஒன்று வஞ்சக ஆவியின் போதனை, இன்னொன்று சத்திய ஆவியின் போதனை. இந்த போதனை எவ்விதமானது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்பதும் அதை பின்பற்றுவதும் அவசியமாக. தொடர்ந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். அம்மையான இன்றைக்கு அன்பின் சத்தியம் உலகமெங்குமே மறக்கப்பட்டு போன ஒரு சத்தியம், மறக்கப்பட்டு போன சத்தியமாகவே காணப்படுகிறது. அதாவது மேற்கத்திய நாடுகளில் கூட சீர்திருத்த சபைகளின் மத்தியில் இந்த செர்மன் ஆடியோ அப்படின்ற அந்த பல தேவ மனிதர்கள் பிரசங்கிக்கும்படியான பிரசங்கங்கள் அதில் போடப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் ஒரு நேரத்திலேயே ஏறக்குறைய 4,000, 5,000, 6,000 பேர் கேட்கக்கூடிய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது உலகமெங்கும் அங்கு கேட்கப்படுகிற ஒரு லார்ஜஸ்ட் வெப்சைட்னு சொல்லலாம். இவ்விதமான இந்த மக்கள் அநேக பரிசுத்தவான்கள் போதித்திருக்கிற அந்த போதனையின் அந்த அட்டவணைகளை பார்க்கும் பொழுது கூட வெறுசு குறைவானவர்களை அன்பை குறித்து அதிகமாய் போதிக்கிறார் பார்க்கிறோம். அன்பை குறித்து போதிக்கிற போதனைகள் அதிகம் இல்லை. ஆனால் அந்த வேதம் முழுவதுமாக அன்பை மையமாக வைத்துதான் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்பை தான், இயேசு கிறிஸ்து சீஷர்களும் அதை தான் போதிக்கிறார். ஆனா ஏன் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவத்தில் இந்த அன்பு மறக்கப்பட்டு போயிருக்கிறது? ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை? ஒரு விதத்தில் சொல்லப்போனா வஞ்சகமான போதனைக்கு இதுவும் ஒரு ஆபத்தான வழிமுறையாக இருக்க வாய்ப்பு உண்டு. என்ன கேட்டா, இங்க யோவான் இதுல இருந்து டக்குன்னு இங்க போற, அவர் பேசும்படியான காரியங்கள் அன்பை பற்றி பேசுறார். உடனடியாக அதை திருப்பி பேசுகிறார், சொல்றாரு, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவும். எந்த அன்பு? இந்த அகாப்பி அன்பு. அகாப்பி அன்பது என்ன? நாம் ஏற்கனவே பார்க்கறங்க, தேவனுடைய அன்பு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசித்திருக்கிறார். நம்ம தகுதி இல்லாதவர்கள், ஆனா நம்மளை எவ்வளவு நேசிச்சிருக்க, எவ்வளவு பொறுமையா இன்றைக்கு இருக்கிறார், எவ்வளவு கிருபையாக இருக்கிறார், எப்படி நமக்கு செவி கொடுக்கிறார், வழி விலகும் போது அதை எப்படி தடுத்து ஆட்கொள்ளுகிறார், எவ்வளவு ஆச்சரியமா நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல பாவங்கள், பல காரியங்கள் மலிந்து கிடந்தாலும் கர்த்தர் அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். அதாவது இது தகுதியற்ற அன்பு, தகுதி இல்லாதவர்கள் பேர்ல குழியும்படியான அன்பு. ஆண்டவருடைய அந்த அகாப்பு அன்பு எந்த தகுதிக்கு உரியதல்ல. நீ நல்லவன், அதனால உன நேசிக்கிறேன். உனக்கு தகுதி இருக்கு, ஆகவே இந்த காரியம் கிடையவே கிடையாது. அன்பு தகுதியின்மை. இன்னொரு விதத்துல சொல்ல போனா அது தியாகம் பண்ற அன்பு என்று நாம் வாசிக்கிறோம். அது கொடுக்கிறது, முன்னால முன்னோக்கி போய் கொடுக்கிறது. அது தானாக வந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவனுடைய அடியாய கடமை. பாவத்தையே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, நாம் செய்ய வேண்டாத காரியங்களை தவறுகளை செய்கிறது பாவம், சின்ஸ் ஆஃப் கமிஷன். கரெக்ட், சின்ஸ் ஆஃப் கமிஷன். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாததை செய்யணும். தவறு செய்கிறது, வெறுக்கிறது, பல காரியங்கள். ஆனால் அது மட்டும் பாவம் இல்லை, நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாததும் பாவம் தான். வேதம் என்ன சொல்லுது? நம்ம செய்ய வேண்டியதை செய்யாததும் பாவம் தான். அன்பு கூற கடவும்னு வேதம் சொல்லுது, ஆனால் நம்ம அன்பு கூறுகிறது இல்லை, அது பாவம். வேதம் தான் நம்ம களவு. ஆகவே ஒருவரிடத்துல, ஒரு சகோதரிடத்துல நம்ம அன்பு கூறலன்னா நம்ம பாவம் செய்கிறோம். ஒருவேளை வித்தியாசமா உங்களுக்கு இருக்கும், ஏற்றுக்கொள்ள கூட முடியாம இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு உலகம் எங்குமே விதமான போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்ல. ஸ்பிரிச்சுவல் பீப்புளை நான் பேசுறேங்க, ஆவிக்குரிய மக்கள் என்பவர். ஆகவே ஒருவனில் அன்பு கூறாமல் இருப்பதே பாவம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆனா வேதம் சொல்லுது, உன்னை பாய்க்கிறவர்களை நீ வந்து சிநேகின்னு சொல்லுது, அதுதான் அன்பு கூறுகிறது. அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது இன்னும் மேலான ஒரு அளவு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஏற்புடைய சத்தியங்களை மாத்திரமே நாம் எடுத்துக்கொண்டு மற்றவைகள் எல்லாம் நம்ம புறக்கணிக்கிறாங்க. இது டெலிபரேட்டா நம்ம செய்யும்படியான காரியம் தாங்க. இது வந்து வித்தியாசமானது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் வேதத்திலே இல்லாததை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா வேதம் தெளிவா நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது, இதை நாம் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனா நம்ம அது தவறுகிறோம், அதுவும் பாவம் தான், அதுவும் பாவம் தான். சென்ஸ் ஆஃப் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்படியாமல் போவதும் பாவம் தான். ஆனா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லைங்க. மத்தேயு 5:44 தெளிவா வேதம் சொல்லுது. நம்ம ஒன்றும் புதுசா வேதத்தை நான் பார்க்கலைங்க, வேதத்துல சொல்லி இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். 5:44 வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது. மத்தேயு 5, இது அகாப்பே அன்பு. நீங்க கிரேக்க பதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அகாப்பே அன்பினால நேசிக்க வேண்டும். இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை லவ் யுவர் எனிமீஸ். தமிழ்ல வந்து சிநேகிங்கன்னு சொல்லுதுங்க, ஆனா லவ் யுவர் எனிமீஸ் தான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். எந்த கிறிஸ்தவன் இதை நம்ம செய்யறோம்? யோசனை பண்ணி பாருங்க, நம்ம பகைக்கிறோம், சபையில எல்லாமே இருக்கு, பகைக்கிறோம், புறக்கணிக்கிறோம், வெறுக்கிறோம், இதெல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவள். எப்படி வேதத்துல அதை நம்ம கீழ்படியாம தான் போறோம் இல்லைங்களா? நம்ம கீழ்படுகிறது இல்லையே. அப்ப ஏன் ஆண்டவருடைய சத்தியம் நமக்குள்ளாக செயல்படுவதில்லையே? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னை பார்க்கிறவனை போய் நீ சிநேகி, நீ முன்னால போய் அவனை சிநேகி. அப்ப நிறைய பைபிள்ல நிறைய வசனங்களை நம்ம புறக்கணிச்சுட்டு நமக்கு ஏத்த வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் உண்மை. நமக்கு எது பிரியமா இருக்கு, நமக்கு ஏற்றதா இருக்கா, அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு தேவையில்லாத இந்த காரியங்கள் இருக்கா, அதை நம்ம நீக்கி விடுகிறோம். பொதுவாக நீ நம்ம இல்லாம எல்லாமே உலகத்திலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா யோவான் அன்பை குறித்து அதிகமாக பேசுகிறார். ஏன் அப்ப அன்பை குறித்த போதனை இன்றைக்கு சபைகளில் இல்லை? ஏன்னா அது தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அன்பை குறித்த போதனை தேவையில்லை. பொதுவாக சீர்திருத்த சத்தியத்தில் என்ன ஒரு காரியம்னா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்ற போதனையின் மையப்படுத்தி கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறது இல்ல. ஜீசஸ் டஸ் நாட் லவ் எவ்ரிபடி. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மாத்திரம்தான் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். இது எல்லாமே ரிஃபார்ம்டு சர்க்கிளில் இருக்கிறது. நான் பைபிள் காலேஜ் போன உடனே கேட்ட வந்த முதல் கேள்வி இது. பதில் என்ன? ஏசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறது இல்லை. அப்ப ஏன் உன்ன மட்டும் அவர் எல்லாத்தையும் நேசின்னு சொல்றாரு? சிந்திக்கணும் இல்லைங்களா? அவர் எல்லாரையும் நேசிக்கிறதுல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மாத்திரம் நேசிக்கிறார்னா, அப்ப நீ வந்து நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆகவே இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் அன்பு தனிந்து போன ஒரு வாழ்க்கை. சீர்திருத்த சபைகளில் அன்பை பற்றி அதிகமாய் போதிக்கிறது இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேர்மன் ஆடியோவில் ஒரு 25-30,000 சேர்மன் இருக்கு. அன்பை பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருவேளை ஒரு 200 இருக்குமா என்னமோ சந்தேகம் தான். 200 இருக்குமா சந்தேகம் தான். இல்லை 200-300 இருக்கலாம், மீறி போன ஒரு 500 இருக்குமாலும் சந்தேகம் தான். 25,000 ஒரு 500 சேர்மன் எங்க? வேதத்தினுடைய முக்கியமான மைய பொருளான இந்த அகாப்பே அன்பு, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போதித்த இந்த அன்பு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆகவே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் உன்னை விட பரவாயில்ல. அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஐ எம் பெட்டர் தேன் யூ, நான் நல்ல கிறிஸ்தவன், நீங்கெல்லாம் ரொம்ப மோசம், நீங்கெல்லாம் ரொம்ப மோசம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பெந்தகோஸ்தே சபைகளிலும் கர்த்தரை நேசிக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. போதனை தவறு. ஆகவே அவங்களோட நம்ம இணைந்து அந்த காரிய போதனைக்கு உடன்பட முடியாது. ஆனால் அவர்களை நீங்களும் நான் வெறுக்க முடியாது. அப்புறம் எப்படி அவங்களை ஆதாயப்படுத்துவோம்? ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்மையான ஆதாயப்படுத்துதல் இல்லை? உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது அன்பு நம்ம வெளிப்படுத்துறதே இல்லைங்க, அன்பு வெளிப்படுத்துறதே இல்லை. ஆக நம்முடைய குடும்பங்களில் கூட அநேக சமயங்களில் மனைவி கணவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன நீங்க சபையில போய் அன்பை பத்தி கேட்கறீங்க, ஆனா இப்படித்தான் நடக்கிறீங்களா? மனைவி கேட்கறீங்க. இன்றைக்கு அந்த போதனை இல்லாத ஒரு காலமே. இவர் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்றாரு அன்புக்கு. அவர் சொல்லும்படியான சில முக்கியமான காரியங்களை நான் மத்தியில் வைக்கிறேன். ஏன்னா இது வேதம் சொல்றது, இது முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமானது. அவர் சொல்றாரு யோவான் 4 அதிகாரத்துல, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இது அன்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு வேதம் சொல்லுது. உண்மைதானே? இன்னைக்கு அன்பு என்பது கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கக்கூடாத ஒரு காரியமாய் போய்விட்டது. அதுவே என்னுடைய வாழ்க்கையில் அதே நிலைதான் இருக்கும் பொழுது வருத்தமான ஒரு காரியம்தான். இங்க அவர் சொல்றாரு அன்பு தேவனா, அப்ப அது எவ்வளவு விலையேற பெற்றது, தேவனிடத்திலிருந்து வந்தது, எவ்வளவு மகிமிகரமானது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம அந்த அன்பை அனுப்பினவராக இருக்கிறாரா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், உன்னை குமாரனை அனுப்பி அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் ஏன் சொல்றாரு அன்பு இல்லையே, நான் ஒன்றும் இல்லை, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்களும் நான் இந்த சத்தியத்தை மாற்ற முடியாது. நீங்களும் நான் அன்பு கூறாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில பாவம். இன்னொரு வேத சொல்லுதுங்க, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் தான். நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை சிந்திக்கிறோம், மாம்ச அளவுல சிந்திக்கிறோம். அது விசுவாசத்தின் அடிப்படையில் வல்லன்னா அது என்னதான் இருந்தாங்க, எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் அது பாவம் பாவம் தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வேதம் மறைமுகமாக சொல்லவே இல்லை. ஏன்? அதை நம்ம ஆண்டவரை சார்ந்து அந்த அன்புள்ள தேவன் எனக்கு எப்படி நன்மை செய்ய. அன்பு என்பது ரெண்டு பக்கம் இருக்கிறது. ஒன்று தேவனை நேசிக்கிறோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அவரை நேசிக்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு மனிதனையும் நான் விதமாக நேசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நம்பாதனால தாங்க நம்ம விசுவாசம். ஏன் நம்ம சொந்த ஏன் விசுவாசத்தினால வராத யாவும் பாவம்? ஆண்டவரை நம்ம நம்புறதில்லை. அவரை நம்பி சிந்திச்சு இந்த காரியத்தை இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறீங்க. இது கர்த்தருடைய காரியமா? எல்லாண்டு ஒரு பிரியம் இல்லைனா வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில நான் அது நிறைய சமயங்களை பார்க்கறேன். நான் சிந்திக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய சிந்தனைன்னு சொல்லல, ஆனா என்ன பண்றேன், ஆண்டவரிடத்துல கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய சித்தமானால் செய்யும், இல்லைன்னா வேண்டாம். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை தடை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ காரியங்களை தடை பண்ணியிருக்கிறார். அது எனக்கு நன்மையானது, நன்மையானது. ஏன்னா நான் அதை மீறி போய் செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இன்னொன்னு சொல்றேங்க, அன்பினால வராத யாவுமே பாவமே. அன்பினால் உண்டாகாத எதுவுமே அது பாவம். இங்க சொல்றாரு, வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அவ்வளவுதான், இந்த வசனம் தான். இதை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. அன்புள்ள எவனும் தேவனால மறுபடியும் பிறந்தவன், அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறான், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருக்கிறான். இந்த உண்மையான உணர்வுபூர்வமான அறிந்து கொள்ளுதலை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அவ்வளவுதான். ஒரே பேச்சை முடிச்சிட்டார். உனக்கு அன்பு இல்லை, எனக்கு அன்பு இல்லைன்னா நம்ம ஆண்டவரை அறியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இஸ் இக்னோரன்ஸ். மதியினம் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவ்வளவுதான், முடிச்சிட்டார். அன்பு இல்லையா, நீ தேவனே அறியலப்பா. அப்ப என்னுடைய பக்தி, என்னுடைய இது எல்லாமே ஒண்ணும் இல்லைங்க. இது வேதம் அவ்வளவுதான் சொல்லுது. நம்ம ஏன் ஆண்டவர் நம்பினா இதுதாங்க. ஆனா இது ரொம்ப தேவனால் உண்டானவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்கள், மற்றவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, நித்தியமானது. அவனுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த காலம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளோ காலம் நமக்கு இருக்கு தெரியாது, எவ்வளோ காலம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சிய காலங்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப அவசியமானது. செபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் போதிக்கிறது, ஆனால் மெய்யாலுமே அவிதமான மக்களுக்காக நாங்கள் சந்திக்கிறோம். அவர்களை நாங்கள் வெறுக்க முடியாதானா? அவர்களுக்காக அவிதமான மக்களுடைய உபதேசங்களை கேட்டு எத்தனையோ ஆத்துமாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போகிற நிலைக்காக நாங்கள் சந்திக்கிறோம். உதவி செய்யும் ஆண்டவரே. இறக்கமுள்ள பிதாவே, நீர் கிருபையாயிரம். உலகம் எவ்வளவு பாங்க ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்ட ஒரு உலகமாய் காணப்படுகிறது. ஆனாலும் தேவனால் பிறந்த எவனும் ஆண்டுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான். ஒரு ஆண்டுடைய சத்தியத்தை குறித்து அவன் சிந்திக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில நிதானிக்கிறான். இந்த ஆண்டுடைய சத்தியம் இப்படி சொல்லுது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரே, நம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களை குறித்து உணர்த்தி வைக்க முடியும் ஆண்டவர்கள். ஆனா ஒன்று நிச்சயமாய் நாங்கள் சொல்ல முடியும், அன்பு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கிறது. அன்புள்ள எந்த இருதயத்திலும் சந்தோஷம் இருக்கிறது, அன்புள்ள எந்த இருதயத்திலும் சமாதானம் இருக்கிறது. ஆனா அன்பில்லாத எந்த இருதயத்திலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பதிலாக மாம்ச ரீதியான பகைகளும் வெறுப்புகளும் கசப்புகளும் பொறாமைகளும் பெருமைகளும் மேட்டுமைகளும் மலிந்து கிடக்கிறது. பாவம் எங்களை எப்பொழுதுமே துக்கப்படுத்துகிறதாண்டு, பாவம் எங்களுக்கு வேதனை உண்டாக்குறது, பாவம் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு எங்களை பிரிக்கிறது, பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அழிக்கிறதாண்டு. ஆனால் அன்பு எங்களை கட்டுகிறது. இதற்காய ஸ்தோத்திரம். இந்த சபையில் கூட இந்த அன்பை ஊற்றும் ஆண்டவரே. இந்த அன்பின் போதனையை ஆண்டவரே ஒரு சிலராகலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் இந்த போதனையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவளாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உண்மையான ஒரு ஆவிக்குரிய உணர்வோடும் உத்தரவாதத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீர் மாற்றியவர். அவியானவரே நீர் கிரியை செய்ய உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.